2022 ஜூலை மாத தென்றலிதழில் அலமாரி பகுதியில் காஞ்சி மகா பெரியவர் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் முருகப்பெருமானின் முற்பிறவி ரகசியம் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். ஆதியில் முருகக்கடவுள் சங்க புலவராக அவதரித்து இருந்தார். பிறகு புலமையோடு பக்தி, ஞானம், வைதிகம், சைவம் எல்லாவற்றையும் சேர்த்து திராவிட தேசத்தை ரட்சிப்பதற்காக ஞான சம்பந்தராக வந்தார். குமாரிலப்பட்டர் செய்த அதே வைதிக தர்மஸ்தாபனத்தை தான் இவரும் செய்தார். நான்மறை ஞான சம்பந்தன் என்றே தம்மை சொல்லிக் கொள்கிறார். அவரை பற்றி ஏதோ கொஞ்சம் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். குமாரிலப்பட்டர் பெயரை சிலராவது கேட்டிருப்பீர்கள். இப்போது யாருக்குமே தெரியாத இன்னொரு சுப்பிரமணிய அவதாரத்தை பற்றி சொல்லப் போகிறேன். ரொம்ப சமீப காலம் வரையில் எனக்கே இது தெரியாது. சரியாக சொன்னால் இது சுப்பிரமணிய அவதாரம் இல்லை, சுப்பிரமணியராக வருவதற்கு முன்னால் அவர் யாராக இருந்தார் என்று இந்த கதை சொல்கிறது. இது எப்படி எனக்கு தெரிய வந்தது என்பதே ஒரு கதை மாதிரிதான். வியாசர் பிரம்மசூத்திரம் என்ற பரமாத்ம தத்துவத்தை பற்றி விசாரணை செய்து எழுதியிருக்கிறார். அதில் 3வது அத்தியாயம் 3வது பாகத்தில் 32வது சூத்திரம், ஒரு அதிகாரத்துடன் அவதரித்தவர்களுக்கு அதிகாரம் உள்ளவரையில் சரீரத்தில் இருப்பு உண்டு என்று சொல்கிறது. இதற்கு பாஷ்யம் பண்ணும்போது நம் ஆச்சாரியால், பிரம்மாவின் மானச புத்திரனான சனத்குமாரர் கூட தானே ருத்ரனுக்கு வரம் கொடுத்துவிட்டு அதற்காக ஸ்கந்தனாக பிறப்பெடுத்தார் என்று திருஷ்டாந்தமாக உதாரணமாக சொல்லி இருக்கிறார். சனத்குமாரராவது பரமேஸ்வரனுக்கு வரம் தருவதாவது, இது எந்த புராணத்தில் இருக்கிறது என்று எனக்கு தெரியாமலே இருந்தது. பல பண்டிதர்களை விசாரித்து பார்த்தும் தெரியவில்லை. ஆஞ்சநேய சுவாமிகளும் ரொம்ப விசாரித்து விட்டு 18 புராணங்களையும் பார்த்து தமிழில் சுருக்கி போட்டிருக்கிற ஸ்ரீவத்ஸ சோமதேவ சர்மாவிடம் இந்த காரியத்தை கொடுத்தார். சர்மா எனக்கு பிட்சை பண்ண வந்தபோது பெரிய பிட்சையாக இந்த டிஸ்கவரியை சொன்னார். திரிபுரா ரகசியம் என்ற கிரந்தத்தில் மகாத்மிய காண்டம் 37வது அத்தியாயத்தில் இது நீல நெடுக பெரிய கதையாய் சொல்லி இருக்கிறது. கதைக்கு வருகிறேன். பிரம்மாவின் மனசிலிருந்து உதித்தவர் சனத்குமாரர். அவர் பிரம்ம ஞானி, சுகாச்சாரியார் மாதிரி உள்ளும் புறமும் எல்லாம் ஒன்று என்று சதா காலமும் உணர்ந்திருந்தவர். இப்படிப்பட்டவருக்கு விசித்திரமாக ஒரு நாள் சொப்பனம் வந்தது. சொப்பனத்தில் தேவர்களும் அசுரர்களுக்கும் சண்டை நடந்தது. அதில் சனத்குமாரர் தேவசேனாபதியாக யுத்தம் செய்து அசுரர்களை எல்லாம் சம்ஹரிக்கிறார். விழித்தெழுந்ததும் அவருக்கே ஆச்சரியமாக இருந்தது. தகப்பனாரான பிரம்மாவிடம் போய் சொப்பனத்தை சொல்லி அதற்கென்ன அர்த்தம் என்று கேட்டார். குழந்தை, நீ பூர்வ ஜென்மத்தில் வேத அத்தியனம் செய்தாய். அதில் தேவாசுர யுத்தம் என்று வருவது உன் மனசில் ஆழ பதிந்து விட்டது. வேத யஞ்சங்களால் ஆராதிக்கப்பட்டு அனுகிரகம் செய்கிறவர்கள் தேவர்கள், இவற்றை அழிக்க நினைக்கிறவர்கள் அசுரர்கள். உனக்கு வேதத்தில் இருந்த ஆழ்ந்த பிடிமானத்தால் அசுரர்களையெல்லாம் நாமே சம்ஹாரம் செய்துவிட மாட்டோமா என்று பூர்வ ஜென்மத்தில் ஆத்திரப்பட்டாய். அந்த நினைப்புத்தான் இந்த ஜென்மாவிலும் தொடர்ந்து வந்து சொப்பனமாக வெளியாகி இருக்கிறது என்றார் பிரம்மா. சனத்குமாரரிடம் பிரம்மா, உனக்கு எந்த எண்ணம் உண்டானாலும் அது வாஸ்தவத்திலேயே நடந்துவிடும். அதனால் நீ யதார்த்தமாகவே ஒரு நாள் தேவசேனாதிபதியாக அசுர சம்ஹாரம் செய்யத்தான் போகிறாய். இந்த ஜென்மாவில் நீ தேவராவது அசுரராவது எல்லாம் ஒரே பிரம்மம் என்று இருப்பதால் இன்னொரு ஜென்மா எடுத்து இதை செய்ய போகிறாய் என்றார். வாக்கு, மனம், சரீரம் மூன்றும் ஒருத்தருக்கு சத்தியத்திலேயே பிரதிஷ்டையாகிவிட்டால் அப்படிப்பட்டவர் உத்தேசிக்காமலே அவருக்கு ஒரு பெரிய சக்தி வந்துவிடும். அதாவது அவர் எது சொன்னாலும் அதுவே சத்தியத்தை தான் சொல்ல வேண்டும் என்றில்லாமல் அவர் எது சொன்னாலும் அதுவே சத்தியமாகிவிடும். தவறுதலாகவோ தெரியாததாலோ அவர் உண்மைக்கு விரோதமாக ஒன்றை சொன்னால் கூட வாஸ்தவத்தில் அப்படியே நடந்துவிடும். பரம சத்தியத்திலேயே ஸ்திரமாக நின்ற சனத்குமாரன் எதை நினைத்தாலும் சொப்பனத்தில் நினைத்தால் கூட அதுவே சத்தியமாகிவிடும். இந்த சமாச்சாரம் தெரிந்து கொண்ட பின் சனத்குமாரர் ஆத்மா ராமராக பரபிரம்மத்தை தன்னில் தானாக அனுபவித்து கொண்டு உட்கார்ந்து விட்டார். லோகமெல்லாமே அவருக்கு சொப்பனமாகிவிட்டதால் தம் சொப்பனத்தை பற்றி நினைக்கவே இல்லை. ஆனால் இவர் சொப்பனத்தில் நினைத்த நினைப்பு அசாத்தியமாக போய்விடக்கூடாதே என்று பரமேஸ்வரனுக்கு விசாரம் வந்துவிட்டது. அதனால் இவர் தரிசனத்துக்காக தபஸ் பண்ணாத போதே அவராக பார்வதி சமேதராக இவருடைய ஆசிரமத்துக்கு வந்துவிட்டார். சனத்குமாரருக்கோ மரம் மட்டையிலிருந்து சகலமும் ஒரே பிரம்மமாகத்தான் தெரிந்தது. பிரம்மத்தில் உசந்த பிரம்மம் தாழ்ந்த பிரம்மம் என்று உண்டா என்ன? எல்லாம் பிரம்மம் என்ற மாதிரியே பரமேஸ்வரனும் பிரம்மமாக தெரிந்தார். அவரை உபச்சரிக்க வேண்டும், பூஜை பண்ண வேண்டும் என்ற எண்ணமே சனத்குமாரருக்கு கொஞ்சம் கூட உண்டாகவில்லை. அவர் தம்பாட்டுக்கு உட்கார்ந்தது உட்கார்ந்தபடி இருந்தார். பார்வதி பரமேஸ்வரால் ரொம்ப நேரம் நின்று பார்த்தார்கள். ஒரு பலனும் இல்லை. இப்படி மகாஞானியாக ஒரு பிள்ளை இருப்பதை பார்த்து அவர்களுக்கு பரம பிரீதிதான். இருந்தாலும் ஈஸ்வரன் பொய்க்கோபத்துடன், ஞானி என்ற அகங்காரம் தானே உனக்கு? நாங்கள் லோகத்தின் மாதா பிதாக்கள் வந்திருக்கும் போது அவமதித்து விட்டாயே, நான் சாபம் கொடுத்தால் என்ன செய்வாய் என்று கேட்டார். சனத்குமாரர் பயந்து விடவில்லை. அலட்சியமாக, நீ சாட்சாத் மகா கோபிஷ்டரான ருத்ரராக இருந்து சாபம்தான் கொடும், அது ஆத்மாவை பாதிக்காது என்று சொல்லிவிட்டு நிச்சிந்தையாக இருந்தார். அடடா, எப்பேற்பட்ட உண்மையான ஆத்ம ஞானி என்று ஈஸ்வரனுக்கு ரொம்ப சந்தோஷமாகி விட்டது. இன்னும் கொஞ்சம் பரீட்சை பார்த்து பூராவும் ஞானிதானா என்று தெரிந்து கொள்வோம் என்று நினைத்து, அப்பா உன்னுடைய ஞானத்தை நான் ரொம்பவும் மெச்சுகிறேன், என்ன வேண்டுமானாலும் வரம் கேள், தருகிறேன் என்றார். சனத்குமாரர் சிரித்தார். உம் வரத்தை நீரே வைத்து கொள்ளும், எதை அடைந்த பின் இன்னொன்று வேண்டும் என்ற ஆசை லவலேசமும் இருப்பதில்லையோ? அப்படிப்பட்ட நிறைந்த நிறைவாக இருக்கிற எனக்கு வரத்தினால் ஆக வேண்டியது கடுகத்தனை கூட இல்லை என்று தீர்மானமாக சொல்லிவிட்டார். அதற்கு ஒருபடி மேலே போனார். பரமேஸ்வரா, நீ பேசுவதிலிருந்து பார்த்தால் நீதான் வரம் சாபம் இதுகளெல்லாம் ஏதோ அர்த்தம் இருக்கிறது என்று நினைப்பதாக தெரிகிறது. அப்படியானால் சரி, உனக்கு ஏதாவது வரம் வேண்டுமானால் கேள், தருகிறேன் என்றார். சனத்குமாரர் சொன்னதை கேட்டு ஈஸ்வரனுக்கு பெருமையாக இருந்தது. நம் குழந்தை நம்மிடம் தாட் பூட் செய்தால் நமக்கு சந்தோஷமாகத்தானே இருக்கும். சர்வலோக மகேஸ்வரனான அவர் ரொம்பவும் தழைந்து தம்மை சிறியவராக்கி கொண்டு சனத்குமாரரிடம் வரம் கேட்டார். இவருடைய சொப்பனத்தை நிஜமாக்க இதுவே வழி என்று நினைத்து கேட்டார். அப்பா, இப்பேற்பட்ட மகா ஞானியான நீ பிரம்மாவுக்கு பிழையாக பிறந்திருக்கிறாய். பிரம்மா செய்த பாக்கியம் எனக்கும் கிடைக்கும்படியாக வரம் கொடுப்பாய். இன்னொரு ஜென்மாவில் நீ எனக்கு புத்திரனாக பிறக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்றார். ஆஹா, உனக்கு பிள்ளையாக பிறக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டார் சனத்குமாரர். ஞானம் வருகிற வரையில்தான் இனி பிறவி வேண்டாம் என்று அழுவோம். ஞானம் வந்துவிட்டால் எப்போதும் ஆனந்த சாகரம்தான். ஜன்மாகின்மா எல்லாம் அதில் ஒரு சின்ன குமிழி மாதிரிதான். அது வேண்டும் வேண்டாம் என்பதெல்லாம் ஒரு பொருட்டாகவே தெரியாது. சனத்குமாரர் சொல்வதெல்லாம் சத்தியமாகிவிடும் அல்லவா? இப்போது ஈஸ்வரனை மட்டும் பார்த்ததுதான் உனக்கு பிள்ளையாக பிறப்பேன் என்றார். அம்பாளையும் சேர்த்து உங்களுக்கு பிள்ளையாக பிறப்பேன் என்று சொல்லவில்லை. இதையும் சனத்குமாரர் யோசித்து பார்த்தார். சனத்குமாரருக்கும் தாம் பார்வதியை நீக்கி பரமேஸ்வரனுக்கு மட்டும் பிள்ளையாக பிறப்பதாக சொன்னதிலும் ஒரு நியாயம் தெரிந்தது. அவருக்கு எவரிடமும் நிர்பயம்தான். அதனால் அந்த நியாயத்தை வெளிப்படையாகவே சொன்னார். கேட்காதவருக்கு ஒன்றை தரக்கூடாது என்று சாஸ்திரம். அந்த நியாயப்படி நீதான் என்னிடம் வரம் கேட்டாயே தவிர பார்வதி கேட்கவில்லை. ஆகவே உனக்கு மட்டுமே பிள்ளையாக பிறப்பேன். நீ மட்டுமாக என்னை எப்படி உற்பவிக்க செய்வாயோ அப்படி செய்து கொள் என்று சுவாமியிடம் சொன்னார். இதை கேட்டதும் அம்பாளுக்கு ரொம்ப ஏமாற்றமாக பரம துக்கமாகி விட்டது. லோகத்திலுள்ள சமஸ்த ஜீவராசிகளும் அவள் குழந்தைகள்தான் என்றாலும், இது அந்த ஞானாம்பாளுக்கே தெரியும் என்றாலும், இப்படிப்பட்ட ஒரு பிரம்மஞானி மறுபடியும் பிறக்கிற போது அவன் நேராக தனக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று அவளுக்கும் ஆசை இருந்தது. இவர் சாஸ்திரத்திலிருந்து நியாயம் காட்டின மாதிரி அவளும் காட்டி தர்க்கம் பண்ணினாள். சாஸ்திரங்களில் பதியையும் பத்தினியும் ஒன்றாகத்தான் சொல்லியிருக்கிறது. பதி பிரார்த்திப்பதெல்லாம் பத்தினியையும் உத்தேசித்துத்தான். ஆனதால் நான் தனியாக வரம் கேட்க வேண்டும் என்றில்லை. அவர் கேட்டதாலேயே நீ எனக்கும் புத்திரனாக வரத்தான் வேண்டும் என்று ரைட் கேட்டாள். சரத்குமாரர் யோசித்தார். அம்மா, நீ சொல்வது நியாயம்தான். இருந்தாலும் நான் ஈஸ்வரனிடமிருந்து மட்டும் உட்பவிப்பது இன்னொரு தினிசில் எனக்கு திருப்தி தருவதாக இருக்கிறது. எல்லாம் பிரம்மம் என்று எனக்கு தெரிந்தாலும் அதற்கே நீங்கள் இரண்டு பேரும் எனக்கு இத்தனை டைட்டில் கொடுத்தாலும் ஒரு விஷயத்தில் எனக்கு பக்குவம் வரவில்லை. அதாவது ஸ்திரீ புருஷ சம்பந்தத்தில் நாம் பிறப்பதாவது, கர்ப்பவாசம் செய்து கீழ்மோகமாக ஜனிப்பதாவது என்று இன்னமும் எனக்கு அருவறுப்பாகத்தான் இருக்கிறது. பிரம்மஞானிக்கு இப்படி இருக்கக்கூடாதுதான், ஆனால் ஏனோ இருக்கிறதே, அதனால் இதை சொல்கிறேன். ஆகையால் நீ பெரிய மனசு பண்ணி உன் பதி மட்டுமே என்னை ஜனிக்க செய்வதற்கு அனுமதி தர வேண்டும் என்றார். ஆனால் அம்பாளுக்கு மனசு வரவில்லை. யோசித்து பார்த்து கடைசியில் ஒரு ராஜுக்கு காம்ப்ரமைஸுக்கு வந்தாள். ஆதியில் பரமேஸ்வரன் பஸ்மாசுரனுக்கு வரம் தந்திருந்தார். இந்த வரபலத்தால் அவன் யார் தலையில் கை வைத்தாலும் அவர் பஸ்மமாகி விடுவார். வரம் பலிக்கிறதா என்று பரமேஸ்வரனிடமே பரீட்சை பார்க்க வந்தான் அசுரன். உடனே அவன் அந்தர்தானமாகி விட்டார். அந்த சமயத்தில் அம்பாள் ஏதோ லீலா நிமித்தம் தன்னுடைய சர்வஞத்வத்தை மறைத்து கொண்டு சாதாரண ஸ்திரீ மாதிரி இருந்தாள். எனவே திடீரென்று பரமேஸ்வரனின் சரீரம் மறைந்ததை பார்த்ததும் அவளுக்கு பகீர் என்றது. பதிவிரதா ரத்தினமான அவளால் ஈஸ்வரனின் பிரிவை தாங்க முடியவில்லை. அப்போதே அப்படியே உருகிவிட்டாள். யதார்த்தத்திலேயே அவளுடைய சரீரம் உருகி ஒரு ஜலாசயமாக நீர்நிலையாக ஆகிவிட்டது. அதுதான் சரவண பொய்யை. பிறகு பஸ்மாசுரன் மறைந்து சுவாமி சரீரத்துடன் வந்ததும் அம்பாளும் தன் திவ்ய தேகத்தை எடுத்துக்கொண்டாள். இருந்தாலும் அவளுடைய பதிவிரதா தர்மத்துக்கும் பிரேமைக்கும் அடையாளமாக சரவண பொய்யையும் அழியாமல் இருக்கும்படியாக அனுகிரகித்தாள். சரவணம் சாட்சாத் இவள் சரீரம்தான். அது இப்போது நினைவுக்கு வந்தது. அதனால் சனத்குமாரர் அடுத்த ஜென்மாவில் பரமேஸ்வர தேஜஸாக ஜனித்து விடுவதென்றும் பிறகு அதை அம்பாள் சரவணம் என்று தன் சரீரத்தில் தாங்கி சுப்பிரமணிய சுரூபமாக்கி தருவதென்றும் முடிவு செய்து கொண்டார்கள். இதன்படியே பிற்பாடு ஈஸ்வரர் தன் நெற்றிக் கண்களிலிருந்து பொறிகளை வெளியிட்டார். சனத்குமாரர்தான் இப்படி ஆவிர்ப்பவித்தவர். அந்த தேஜஸின் உக்கிரத்தை எவராலும் தாங்க முடியவில்லை. முதலில் கங்கை தாங்க பார்த்தால் முடியவில்லை. அப்போது பிரம்மா அவளிடம் இதை கொண்டு போய் சரவணத்தில் சேர்த்து விடு என்றார். ஆனானப்பட்ட என்னாலேயே தாங்க முடியாத உக்ர ஜுவாலியை அந்த சின்ன பொய்யை எப்படி தாங்கும் என்று கங்கை அவரை கேட்டாள். அவர், சரவணம் என்பது சாட்சாத் பராசக்தியின் சரீரமாகும். அது ஒன்றாலேயே ஈஸ்வர தேஜஸை தாங்க முடியும் என்றார். இதன்படியே கங்கை செய்ய சரவண பவனாக முருகன் அவதரித்தான். பிறகு சனத்குமாரர் கண்ட சொப்பனப்படி தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதியாகி அசுரர்களை சமூலம் இருந்த இடம் தெரியாமல் சம்ஹாரம் செய்து சர்வலோகங்களையும் ரட்சித்தான் இந்த சரவண பவன். அவருக்கு எத்தனை பெயர்கள் இருந்தாலும் இதுவே ஷடாட்சரி ஆறெழுத்து என்று மகாமந்திரமாக இருக்கிறது. சரவணமாக இருக்கும் அம்பாளின் மகிமை. சனத்குமாரர்தான் ஸ்கந்தர் என்று சந்தோக்கிய உபனிஷத்திலும் ஸ்பஷ்டமாக சொல்லி இருக்கிறது. அதில் அவரே ஞான பண்டிதர் என்பதும் தெளிவாக தெரிகிறது. ஆனானப்பட்ட நாரத மகரிஷி சனத்குமாரரிடம்தான் ஞானோபதேசத்துக்காக வருகிறார். சகல வேதங்களையும் இதிகாச புராணங்கள் சகல சாஸ்திரங்கள் தேவ வித்யை பிரம்ம வித்யை பூத வித்யை நட்சத்திர வித்யை என்று ஒன்று பாக்கி இல்லாமல் எல்லா விஷயங்களையும் கரைத்து குடித்து விட்டேன். ஆனால் இதனாலெல்லாம் வெளிச்சமாச்சாரங்கள் மந்திரங்களைத்தான் தெரிந்து கொண்டேனே ஒழிய தன்னை தெரிந்து கொள்ளவே இல்லை. ஆத்மாவை அறியாததால் துக்கத்தில்தான் இருக்கிறேன். நீங்கள்தான் என்னை தூக்கி அக்கறை சேர்க்க வேண்டும் என்று நாரதர் சனத்குமாரரிடம் பிரார்த்திக்கிறார். அவருக்கு சனத்குமாரர், ஆத்மா எங்கேயோ இருக்கிறது என்று தேடி போக வேண்டியதில்லை. கீழும் மேலும் முன்னும் பின்னும் வலது பக்கமும் இடது பக்கமும் எல்லாம் ஒரே ஆத்மாதான். அதை பற்றியே ஒருத்தன் தியானித்து தியானித்து அதுவாகவே ஆகிவிட்டால் அப்புறம் அதிலேயே அவன் எப்போதும் விளையாடி கொண்டிருக்கிறான். உண்மையான ஸ்வராஜ்யம் தன்னைத்தானே ஆண்டு கொள்கிற இந்த நிலைதான். இவன்தான் ஸ்வராட், உண்மையான சக்கரவர்த்தி. இந்த உத்தம நிலையை அடைய முதலில் ஆகார சுத்தியில் ஆரம்பிக்க வேண்டும். பிறகு படிப்படியாக சித்த சுத்தி உண்டாகி மனசு நன்றாக தியானத்தில் நிலைத்து நின்று எல்லா கட்டுக்களும் தெரித்து விழுந்து ஆத்மஸ்வரூபமாகவே இருப்பான் என்று வழிகாட்டினார். இப்படியாக பகவான் சனத்குமாரர் இருள் கடந்த நிலையை காட்டினார். அவருக்குத்தான் ஸ்கந்தன் என்று பேர், அவருக்குத்தான் ஸ்கந்தன் என்று பேர் என்று உபனிஷத்து இரண்டு தடவை முத்தாய்ப்பு வைக்கிறது. இருள் கடந்த ஒளி ஞானாக்னி முருகன்தான், அதைத்தான் சாந்தோக்கியம் சொல்கிறது. நன்றி. கல்கி 1975 வருட இதழ்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.